ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. ரிஷபேது விசாகாயாம் குருகாபுரி காரிஜம் பாண்டிய தேசே கலேராதௌ ஷடாரிம் சைன்யபம் பஜே பக்தாம்ருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சகஸ்ரஷாகோபநிஷத் சமாகமம். நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் வேதாந்த வேத்யாமிருத வாரிராசேர் வேதார்த்த சாராமிருத பூரமர்க்யம் ஆதாய வர்ஷந்தமஹம் பிரபத்யே காருண்ய பூர்ணம் கலிவைரிதாசம். வைகாசி மாத உபன்யாச தொடரில் மின்னிடைமடவார் 6:10 திருவாய்மொழி பதிகத்தின் அவதாரிகை. 6:10 முதல் திருவாய்மொழி வைகல் பூங்கழிவாய் பதிகத்திலே பராங்குஷ நாயகி திருவண்வண்டூரில் உறையும் எம்பெருமானிடத்திலே காதலாலே பட்சிகளை தூது விடுகிறாள். கண்ணன் தாமதித்து வரக்கண்ட பராங்குஷ நாயகி, உமக்கு வேண்டின ஸ்திரீகள் இருக்க இங்கே வரவேண்டாம் என்று ஊடல் திறத்தினால் தள்ளி பேசுகிறாள். அப்போது கண்ணன் தன்னுடைய அழகாலும் குணங்களாலும் சேஷ்டிதங்களாலும் இந்த நாயகியின் ஊடலை தீர்த்து சம்ஸ்லேஷித்தபடியை சொல்லுகிறது இந்த திருவாய்மொழி. ஸ்ரீ ராமபிரானை பற்றி சொல்லும் போது, விஷ்ணுனா சதுருஷோ வீரியே சோமவத் பிரியதர்ஷனஹா காலாக்னி சதுருஷ குரோதே க்ஷமையா பிருத்திவீ சமஹா என்று பெருமாள் எப்படி இருக்கார்னால், வீரத்துல மகாவிஷ்ணுவை போல இருக்கார். மனத்தை ஈர்க்கும் தோற்றத்தில் குளிர் நிலவாக இருக்கிறார். காலாக்னி சதுருஷ குரோதே, கோபத்தில் பிரளய அக்னி மாதிரி இருக்கார், பொறுமையில் பூமாதேவி மாதிரி இருக்கார். அப்படிங்கறது போல சுவாமி நம்மாழ்வாரை பற்றி கூறும் போது, இவர் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்று சம்சார பயமடைந்து பாசுரத்தில் பேசும்போது இவரை ஒரு பத்தரோ என்று என்ன தோன்றுகிறது, ஒரு பத்தாத்மா அப்படின்னு நினைக்க தோன்றது. உடனே இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை என்று பகவத் பிராவண்யத்தால் பேசும்போது, சாச்ச இவர் ஒரு பத்தாத்மா இல்லை, இவர் ஒரு முமுக்ஷு, மோக்தும் இச்சுகு, மோக்ஷத்தில் ஆசை உடைய ஒரு முமுக்ஷு அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று கைங்கரிய ருச்சியால் இவர் பேசும்போது, இவருக்கு முக்தர் நிலையும் உண்டு அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. நின்னலால் இலேன்கான் என்று பிரிவில் தரியாமையை பேசும்போது, இவருடைய சத்தைக்கு எம்பெருமானும் அவன் திறத்து கைங்கரியம் செய்வதுமே காரணம் என்பதால் இவர் நித்திய சூரிகளுள் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம்படி உள்ளது. அதே சமயம் பிரணய ரோஷத்தால் பகவானோடு ஊடல் கொள்ளும் போது, பிராட்டிமாரை போல இவரும் ஒரு நாயகியோ என்று சொல்லும்படி இருக்கிறது. பகவத் விஷயத்தில் கை வைத்தார் எல்லாருடைய படியும் இந்த ஆழ்வாருக்கு உள்ளது. அதுவும் இத்தகைய ஈடுபாடு இவருக்கு பால்யம் முதற்கொண்டே உள்ளது. அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து என்றும், முளையோ முழுமுற்றும் போந்தில பெருமான்மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகம் என்று தன்னுடைய பால்யாத் பிரபிருதி பகவத் பக்தியை ஆழ்வார் தாமே அருளி செய்கிறார். ஏராளும் இறையோன் என்கிற பதிகத்திலே அவன் வேண்டாத நானும் என்னுடைய உடமையும் வேண்டாம் என்கிறார். இங்கே நான் அப்படின்னால் ஆத்மா, என் உடமை என்றால் சரீரம், என்னையும் என் உடைமையையும் நீ சக்கர பொறியொற்றி கொண்டு அப்படின்னு பெரியாழ்வாரும் இதையே சொல்றார். அதனால இங்கே நான் அப்படின்னால் ஆத்மா, உடமைனால் சரீரம். மாசர் ஜோதி பதிகத்திலே, எனக்கு உறுப்பல்லாத அவனும், அதாவது எனக்கு கிட்டாத அவனும் அவனுடைய விபூதியும் வேண்டாம் என்று அழிக்க பார்த்தார். பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பதிகத்திலே, கொஞ்சம் தேறி நின்று குணானுசந்தானம் பண்ண வல்லேனாம்படி கிருபை பண்ண வேண்டும் என்று பகவானிடம் சரணம் புகுகிறார். அதனால் விளைந்த பெரிய ஆர்த்தியோடு கூட தூது விட்டார். அந்த தூதன் சென்று பகவானிடத்திலே இந்த நாயகியின் நிலையை அறிவிக்க, அவனும் தன்னுடைய இழப்பை உணர்ந்து யானைக்கு அருள் செய்ய அன்று எவ்வாறு விரைந்து வந்தானோ அதுபோல பதறி நடந்து வர, அது வரையிலும் கூட தாங்க முடியாத இந்த நாயகி துடித்து அலமந்து இனிமே என்ன பண்றது அப்படின்னு பார்த்து, நாம் முடிந்து அழிவதை தவிர வேற வழியே இல்லை என்று உறுதி கொண்டு முடிய பார்க்கிறாள். ஆனா யாருக்கும் உயிரை விடுறதுங்கிறது அவரவர் இஷ்டம் இல்லை. பீஷ்மருக்கு தான் ஸ்வச்சந்த மிருத்யு அப்படிங்கிற வரம் கிடைத்திருந்தது. நினைச்ச போது உயிரை விடலாம், அந்த வரம் பீஷ்மருக்கு தான், அவருடைய அப்பா கொடுத்திருந்தார். ராம மாதாவான கௌசல்யா தேவி கூட தன்னுடைய பிள்ளையின் வனவாச செய்தியை கேட்டு, இப்ப எனக்கு இந்த க்ஷணமே உயிர் போயிருக்க கூடாதா, இதை கேட்டும் நான் இருக்கேனே அப்படின்னு கதறுகிறாள். அதனால உயிர் போவது அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை. விவாகோ ஜென்ம மரணம் அப்படின்னு பிறப்பு இறப்பு கல்யாணம் இந்த மூன்றும் முன்னமே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அதனால உயிர் போவது நம்ம கையிலையோ நம்ம ஆசைப்படியோ இல்லை. சரி, உயிரை மாய்த்து கொள்ளலாமே, தானா உயிர் போறது வேணா நம்ம கையில இல்ல, ஆனா நாமளா உயிரை மாய்த்து கொள்ளலாமே அப்படின்னால் அப்படி பண்ணக்கூடாது. ஆத்மஹத்தி என்பது மிகப்பெரிய பாபம், தற்கொலைங்கிறது பண்ணிக்கவே கூடாது. அப்படி ஒரு ஆற்றாமை உள்ளது என்றால் ஏராளும் இறையோன் பதிவத்திலே கதறிய போதே தானே இந்த உயிர் போயிருக்க வேண்டும், அவ்வாறு போகவில்லை. அதனால போகத்துக்கு எப்படி எம்பெருமானுடைய வரவு அவசியமோ அதே போல முடிவுக்கும் அவனுடைய வரவு வேண்டியிருந்தது. எம்பெருமானுடைய பிரிவில் தவகதாமிருதம் தப்த ஜீவனம் என்று அவனுடைய குணானுசந்தானம் பண்ணி தரிக்கலாம். பிரிவை கூட அவனை பற்றியே பேசி பேசி ஓரளவு ஆத்திக்கலாம், தரிக்கலாம். அவன் வந்து நிற்கும் போது அவனுடைய சந்நிதியில் அவனுக்கு நாம் அரை க்ஷணம் முகம் காட்டாமல் இருந்தோம் அப்படின்னால் அதைவிட நமக்கே மேலான முடிவு உண்டா என்ன? அதாவது பிராணஹானி நமக்குமே வேற உண்டா? அதனால அவன் தூர நின்று இத்தனை நாடி நம்மளை படுத்தின பாட்டை எல்லாம் நாம அவனுக்கு தரணும். அதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னால் அவனுடைய சந்நிதியிலே அவன் எதிரையே நாம உயிரை விட்டுடணும். எப்படி அப்படி சட்டுன்னு உயிர் போகும் அப்படின்னால், அவன் வந்து அவனை பார்க்காமல், அவனை ஒரு கட்டாட்சம் பண்ணாமல், அவன் முகம் நோக்காமல் இருந்தால் நம்ம உயிர் தானே போயிடும். இதுதான் நாம் அவனை படுத்த வேண்டிய பாடு. அவனுடைய வரவு கொஞ்சம் தாமதமாக உடனே பிரணய ரோஷம் தலையெடுத்து இனி ஜீவிக்கும் இந்த ஜீவனமும் வேண்டாம் என்று முடிய பார்க்கிறாள் பராங்குஷநாயகி. இந்த பிரிவு பொறுக்க மாட்டாமல் இந்த முடிவை எடுக்கிறாள் பராங்குஷநாயகி. பிரணய கோபம் அப்படிங்கிறது உயர்ந்த ஸ்திரீகளுக்கு, பகவானுடைய நாயகிகளுக்கு எப்படி இருக்கும் என்பதற்கு ஸ்ரீ ராமாயணத்தில இருந்து ஒரு உதாரணம் காட்டுகிறார் நம்பிள்ளை. பெருமாள் வனவாசத்துக்கு புறப்படுகிறார். முதலில் பிராட்டியை உடன் அழைத்து செல்ல அவர் இஷ்டப்படலை. அவளை ஆன மட்டும் சமாதானப்படுத்துகிறார். அப்போது சீதை, பிரணயாச்ச அபிமானாச்ச பரிசிக்ஷேபராகவம் என்று பெருமாள் மீது கொண்டிருந்த பேரன்பினாலும் தன்மதிப்பினாலும் அவரை மறுத்து சில வார்த்தைகளை சொல்லுகிறாள். பெருமாளோடு உண்டான நெடுநாள் பழக்கத்தாலும் சம்ஸ்லேஷத்தாலும் என்னுடையவர் எம்பெருமான் என்கிற சுவாதீனத்தாலும் பிராட்டி பெருமாளை மேலிட்டு சில வார்த்தைகளை சொன்னாள். என்ன சொன்னாள் அப்படின்னால், கிம் த்வாமன்யத வைதேஹா பிதாமே மிதிலாதிபஹா ராமஜாமாதரம் பிராப்ய ஸ்திரியம் புருஷ விக்ரஹம் என்று, என்னை காட்டுக்கு அழைச்சிண்டு போக இவ்வளவு யோஜனை பண்றேளே, லோகத்தையே ரட்சிக்கிற உமக்கு என் ஒருத்திய காப்பாத்துறது ஒரு கஷ்டமா என்ன? என்னை இங்கேயே விட்டுட்டு போனால் உம்மை பிரிந்து நான் எப்படி தரித்திருப்பேன்? ஒருவேளை நீர் என்னை இங்கேயே விட்டுட்டு போய் இதை என்னுடைய அப்பா கேட்டா உங்களை பத்தி என்ன நினைப்பார்? நான் ஒரு புருஷோத்தமன்னு நினைச்சுன்னா என்னுடைய பெண் சீதையை அன்னைக்கு பாணிகிரகணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா ஒரு பொம்மநாட்டி ஆண் உடை உடுத்திண்டு வந்து என்னுடைய மகளை கைப்பிடித்து கொண்டு போனது போல ஆயிடுத்தே அவ கதை அப்படின்னு நினைக்க மாட்டாரா? அப்படி அவர் நினைக்க இடம் தராமல் விரைந்து என்னை உம்மோடு வனத்திற்கு அழைத்து செல்லும். ஒருவேளை நான் உம்மோடு கூட வனத்திற்கு வந்தால் சீதாயாக சரிதம் மகது என்று எனக்கு ஏற்றம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் அந்த அசூயைகளை கைவிடுங்கள், அந்த பொறாமையை கைவிட்டுடுங்க. ஒரு பெண், அதுவும் என்னுடைய பெண்டாட்டி என்னுடைய சொல்லுக்கு அடங்கல பத்தியா அப்படிங்கிற கோபத்தையும் கைவிடுங்கள். ஈர்ஷ்யா ரோஷௌ பஹிஷ்கிருத்ய என்று பிறருடைய உயர்த்தி கண்டால் பொறுக்க வேண்டாமா? உன்னுடைய பெருமையை நாயே பொறுத்துக்கணும் அப்படின்னு கேட்டேலானால், என்னுடைய பெருமையே உங்களால தானே, எனக்கு பெருமைன்னு ஒண்ணு இருந்தா அது உம்மால் தானே, உம்முடைய பிரணயத்துவ சித்திக்காக என்னுடைய பெருமையை நீர் பொறுத்துக்கணும். தன் நாயகிக்கு இருக்கக்கூடிய தன்மதிப்பு, அதாவது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றோமே, அது தன்னுடையது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாமா? என் நாயகியினுடைய இந்த தன்மதிப்புங்கிறது என்னுடையது, தன்னுடையது என்று நீங்கள் நினைக்க வேண்டாமா? அகலகில்லேன் இறையும் என்று இருப்பது என்னுடைய ஸ்வரூபம், அதை எப்படி நீர் அறியலியோ அதை இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கல. அதுபோல விஸ்ரப்தஹா வீரம் ரக்ஷணம் அப்படிங்கிறது உம்முடைய ஸ்வரூபம், அதையும் நீர் அறியவில்லை. அப்படியானால் ஆப்தர்வாயால கேட்டு அறிய வேணும். தனக்கா புரியலன்னா சொந்த புத்தி இல்லைன்னா சொல் புத்தியானும் வேணும். தனக்கா புரியலைன்னா யாரானும் உபன்யாசம் பண்றவாள்கிட்ட கேட்டானும் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பாபம் இருந்தால்தான் பெருமாளை விட்டு தரித்திருக்க முடியும். பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியறது அப்படின்னா அதுக்கு ஹேத்து நம்முடைய ஜென்மாந்திர பாபங்கள் தான். பாபம் இருந்தால்தான் பெருமாளை விட்டு பிரிஞ்சு சாப்பிட்டு தூங்கிட்டு நிம்மதியா இருக்க முடியும். பாபம் மயின வித்யதே என்று என்னிடத்துல அப்படி எந்த பாபமும் இல்லையே, அதனால என்னை நீங்கள் நாட்டில் விடாமல் காட்டிற்கு அழைத்து செல்ல வேணும் அப்படின்னு பிராட்டி பேசுறாள். பிரணய கோபம் அப்படின்னா இப்படி இருக்கணுமா? இவ்வளவுதானா அப்படின்னால் இன்னும் இருக்கு. பெருமாள் பிராட்டியினிடத்தில் ஹனுமாரை தூது விடுகிறார். அந்த தூதனிடத்திலும் பெருமாள் மேல் கொண்ட பிரணய ரோஷத்தினால் சில வார்த்தைகளை சொல்லுகிறாள் பிராட்டி. குஷலீயதி கா குத்சஹா, ஆஞ்சனேயா பெருமாள் க்ஷேமமா தான் இருக்காரா? ஏன் கேக்குறேன்னா மற்றவர்கள் அவமானப்படுத்தினால் அதை பொறுக்க மாட்டாத ராஜகுலத்தில எல்லவோ அவர் பிறந்திருக்கார். பிறருக்கு வந்த பரிபவத்தை தான் நான் நீக்குவேனே அன்றி எனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்தையோ கஷ்டத்தையோ நீக்கிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரா? என்னால் இந்த ஜோசியக்காரர்களுக்கெல்லாம் தங்களுடைய ஜாதகத்தை தாங்களே பார்த்துண்டா பலிக்காதும்பாலே, அந்த மாதிரி ராஜாவா இருக்கக்கூடிய பெருமாள் மத்தவாளுக்கு வந்த கஷ்டத்தையோ அவமானத்தையோ தான் நான் நீக்குவேனே ஒழிய எனக்கே வந்த பரிபவத்தை நான் நீக்கிக்க மாட்டேன் அப்படின்னு என் விஷயத்துல பொறுமையா இருக்காரா? இல்ல கிம்னு சாகரமே கலாம் மகிந்தகதி என்று திரவ திரவியத்துக்கு ஒரு அம்பு, கடின திரவியத்துக்கு ஒரு அம்பு, அதாவது லிக்விடான வஸ்துக்களுக்கு எல்லாம் ஒரு அம்பு, சாலிடான பொருட்களுக்கு எல்லாம் ஒரு அம்பு அப்படின்னு ரெண்டு வில் தேவைப்படுபவராக ஆகிட்டாரா உங்க பெருமாள்? அவருக்கு எப்பவும் ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் அப்படிங்கிறது தானே. அவருக்கு இப்பெல்லாம் ரெண்டு வில் தேவைப்படுறதோ? ஒருவேளை கடலில் ஆக்னேயாஸ்திரம் விட்டா நமுத்து போன தீபாவளி பட்டாசு மாதிரி புஸ்ன்னு போறது மாதிரி கடல் ஜலத்துல ஆக்னேயாஸ்திரம் நமுத்து போய் அணைஞ்சு போயிடும் அப்படின்னு யோசிக்கிறாரா? கடல்ல உள்ள நீர் மொத்தத்தையும் நெய்யாக்கி அதனை எரிக்க வல்ல அம்பு உடையவராச்சே ராமபிரான். ஒரு கால் பிரம்மாதிகள் சிருஷ்டித்ததை நாம எப்படி அழிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரா? பெருமாள் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் மேல உள்ள காதல் அவருக்கு குறைஞ்சிருது, அதான் மௌனமா இருக்கார். நான் இந்த அசோகவனத்துல பெருமாளை பிரிந்து 10 மாசம் இருந்தும் கூட அவர் இன்னும் இந்த ஜகத்தை தகையாமல் இருப்பது என்னுடைய பக்கல் சிநேகம் இல்லாமையினாலே. அவர் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணதான் காட்டுக்கு வந்தார்னு நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இந்த 13 வருஷமும் நான் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் புரியறது, எனக்கு இப்படி ஒரு பிரிவை கொடுத்து என்னை நலியறதுக்காக தான் பெருமாள் வனத்துக்கே வந்திருக்கார். இப்படியெல்லாம் பிராட்டி மாருதியின் இடத்துல அநேகம் வார்த்தைகளை பேசினாள். இது போல பராங்குஷ நாயகியும் மாசர் ஜோதி திருவாய்மொழி 5-3 தொடங்கி வைகள் பூங்கழிவாய் 6-1 வரையிலும் கண்ணன் வருவான் வருவான்னு பார்த்து பார்த்து நோவுபட்டாள். இவ்வளவு பாட்டு வாங்கிட்டோம், இன்னும் பகவான் வரலையே அப்படின்னு தூது விட்டு பார்த்தாள். தூதன் தலைவனை சந்தித்து விட்டு திரும்பி வரும் வரையில் காத்திருக்க இவளால முடியல. இனிமேல் அவன் வந்து கூடினாலும் கூட மறுபடியும் பிரியத்தான் போறான். அந்த பிரிவு அப்படிங்கிற புதுப்புண் பொறுத்துக்க மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏனால் பரதன் 12 வருடங்கள் பெருமாளை பிரிந்து தன்னுடைய மாமன் வீட்டில் கேகய தேசத்துல இருந்தான். அந்த பிரிவு அவனை ரொம்பவும் வருத்தியது. பெருமாளை விட்டு ராமபிரானை விட்டு பிரிந்திருக்கும் பிரிவு அவனை வருத்தியது. பிறகு ஒரு நாள் அயோத்தியிலிருந்து அழைப்பு வந்தது, இனிமேல் பெருமாளோட கூடியிருக்கலாம் என்று பார்த்தால் அவர் 14 ஆண்டுகள் வனவாசம் பண்ண போறேன்னு கிளம்பிட்டார். இப்போ அவரை பார்த்து விட்டு பிரிகிற இந்த பிரிவு இன்னும் வேதனையை தந்தது. ஏன், ஏற்கனவே 12 வருஷங்கள் பிரிஞ்சுதானே இருந்தான் பரதன், பிரிவு என்பது பழகின விஷயம்தானே. அப்படின்னால் இப்போது ராகவனோடு சம்சலேஷித்து விட்டு பிரியும் இந்த பிரிவு ஒரு புது புண்ணு போல இருக்கிறது. ஏற்கனவே இருந்த பிரிவு பழைய புண், கூடிவிட்டு பிரியும் இந்த பிரிவு ஒரு புது புண் அப்படின்னு ஆயிடுத்து. இந்த நிலைதான் ஆழ்வாருக்கும், இதே நிலைதான் பிராட்டிக்கும். ஹிமஹத நளினீவ நஷ்டசோபா என்று 12 ஆண்டுகள் பெருமாளோடு கூடியிருந்து குளிர்ந்த பிராட்டிக்கு இந்த பிரிவு என்பது வந்தேறியானது, பழகின விஷயம் அல்ல. அதனால எப்படி இருந்தாள் என்றால், பணியினால் அடிக்கப்பெற்ற தாமரை மலர் போல அழகு அழிந்து இருந்தாள். நல்லதோர் தாமரை பொய்கை நாள் மலர்மேல் பனி சோர, அல்லியும் தாது முதிர்ந்துட்டு அழகழிந்த தொத்ததாலோ அப்படி இருந்தாள். பிரிவு தாழ முடியாமல் ஆண் துணையை பிரிந்த சக்கரவாக பேடை போல மிகவும் துன்புற்றாள். இவைகள் எல்லாம் ஜனகர் பெண் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஒப்பு ஆகாது. அதை ஓரளவுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவைகளை எல்லாம் உபமானமாக காட்டலாம், அவ்வளவுதான். இதே போல பராங்குஷ நாயகியும் ஆற்றாமையோடே இருந்து முடிய பார்க்கிறாள். இனி அவனுடைய வரவு நமக்கு வேண்டாம் என்றிருக்கிறாள். இவள் இப்படி பாரிப்பதற்கு பகவான் தான் வந்துட்டானோ அப்படின்னால், அவனுடைய வரவுக்கு சூச்சகமான சில நல்ல நிமித்தங்கள் கண்ணப்பட்டன. ஒரு பட்சி சிறகை விரித்தது, அது ஒரு பசுமை உடைய கொம்பிலே அமர்ந்திருந்தது, விருட்சத்தை வளமாக வந்தது, அங்கு உள்ள பழங்களை உண்டது. அதனால் அதனுடைய உடம்பில் சந்தோஷம் ஏற்பட அது வடிவிலே தெரியும்படி இருந்தது. மேலே மேலே சில நல்ல வார்த்தைகள் சொல்லத் தொடங்கியது. அனைத்திற்கும் மேலாக, உன்னை பிரிந்து உன்னுடைய நாயகன் பட்ட கஷ்டம் இருக்கே, அது இவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவு என்று சொல்வது போல இருந்தது. பெருமாள் வரவு உறுதியான பிறகு குளித்து அலங்காரம் செய்து கொள்ளாம ஏன் இன்னும் இப்படியே இருக்க என்று அந்த பட்சி கேட்கிறது மாதிரி இருந்தது. பெருமாள் வந்தால் பிறக்கும் வேறுபாடு தெரியும்படியாக அதனுடைய உடம்பு புலகாங்கிதம் அடைந்து இருந்தது. பிரம்மாவினுடைய அனுகிரகத்தால் ரகசியம் ச பிரகாசம் ச என்று அனைத்தையும் உள்ளபடி காணும் வால்மீகி மகரிஷிக்கும், ரகசியமாக உள்ள விஷயங்கள் வெளிப்படையாக தெரியக்கூடிய பிரகாசம் ச என்று உள்ள விஷயங்கள் அனைத்தையும் உள்ளது உள்ளபடி பிரத்யக்ஷம் இவ தரிசிதம் என்று பார்க்கக்கூடிய அந்த வால்மீகி மகரிஷிக்கும் கூட ஒரு பாசுரமிட்டு ஒரு ஸ்லோகமிட்டு சொல்ல ஒண்ணாதபடி இருந்தது என்னன்னால் பிராட்டியினுடைய நிலை. பராங்குஷ நாயகியின் நிலையும் சீதா பிராட்டியின் நிலையும் ஒன்றுதான். 12 ஆண்டுகள் ராமபிரானோடு கூடி வாழ்ந்த சீதைக்கு அந்த ஆனந்தம் எதுவும் வடிவிலே தெரியாமல் துக்கமே வடிவெடுத்தவளாக அசோகவனத்திலே இருந்தாள். கங்குளும் பகலும் கண் துயில்லறியாள் என்று பெருமாளை பிரிந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தாள் பிராட்டி. இவள் இப்படி இவள் இல்லை அப்படின்னால் அது நிந்தனைக்குரியது. அப்படி ஆகாமல் அனிந்திதா என்று இருந்தாள். அதாவது பெருமாளை பிரிந்து இந்த பாடுபட்டதனால் அனிந்திதா என்று பெயர் எடுத்தாள். சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இவளிடம் குடியிருந்தது, இப்போது போயிற்று என்னும்படியாக இருந்தாள். அடிக்கடி மண்ணை தின்றதால் இரத்த சோகை வரும், அதுபோல இப்போ பிராட்டி ஒரு அனிமிக்காக இருந்தாலாம். அடிக்கடி மண்ணை சாப்பிட்டுட்டே இருந்தால், ஈர அரிசிய தின்னுட்டே இருந்தா அந்த இரத்த சோகை வந்துடும், உடம்பெல்லாம் வெளுத்து போகும். அதுபோல இப்படி உபவாச கிருஷாம் தீனாம் அப்படின்னு பிராட்டி அனிமிக்கா ஆயிட்டாளாம். வைவர்ணியத்தை அடைந்து வியாதி வந்தவள் போல ஆயிட்டாள் அந்த லங்கையில அசோகவனத்துல இருந்த போது. இப்படி இருந்த பிராட்டிக்கு கண்ணில் பட்ட நல்ல நிமித்தங்கள் சாக்ஷாத் மகாலட்சுமியான சீதாதேவிக்கு கிஞ்சித் கரித்து தாம் தம் ஸ்வரூபம் பெற்றன அப்படிங்கும்படி இருந்தது. இந்த நல்ல நிமித்தங்கள்லாம் பிராட்டிக்கு கண்ணில் பட்டன. அது எப்படி இருந்ததுன்னா, ஸ்வயம் மகாலட்சுமியான பிராட்டிக்கு கொஞ்சம் கைங்கரியம் பண்ணி இந்த நிமித்தங்கள்லாம் தன்னுடைய ஸ்வரூபத்தை பெற்றன. அது எப்படின்னால், ஏழைகள்லாம் ஒரு வள்ளல் இடத்திலே சென்று தாம் விரும்பியதை பெற்று சந்தோஷப்படுறது மாதிரி, இந்த நன்னிமித்தங்கள் இருக்கே, சுப சூச்சனங்கள் இருக்கே, இதெல்லாம் தாயாருக்கு ஒரு நன்மை சொல்லி ஸ்வரூபம் பெற்றன. இதனால இனிமேல் உலகத்தோர்கள் இந்த சுப சகுணங்களை பார்ப்பார்கள் என்று நம்பிள்ளை ஈட்டு வியாக்கியானம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.